107.4 பண்பலையில் இது விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வாழ்வுக்கு வழிவகுத்த வள்ளல் ராமலிங்க அடிகளார் வாழ்வியல் கருத்துக்களை வழங்குகிறார் லிங்கம் சின்னசாமி அவர்கள்.
அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கரனை அருட்பெருஞ்சோதி. மனித படைப்பில் மிக மேன்மையானது மனித பிறவி. அதை நாம் அரிய வரமாக பெற்றிருக்கின்றோம். பிறவியின் நோக்கம் என்ன என்று நமக்கு தெரியுமா? தெரிவதில்லை. யோசிக்கும் போது திகைத்து போகிறோம். வெறுமையின் சாம்ராஜ்யத்துக்குள் நுழைந்து விரக்தியின் எல்லைக்கே வந்துவிட்டதைப் போல் உணர்கின்றோம். இப்படிப்பட்ட சூழலில் இருக்கும் நமக்கு உதவத்தான் இந்த மண்ணில் அவ்வப்போது மகான்கள் தோன்றுகிறார்கள். அப்படி தோன்றியவர்தான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணியான வடலூர் வள்ளலார். அவரை பற்றி நாம் விரிவாக தெரிந்து கொள்வோம். அவருடைய பிறப்பானது தமிழ்நாட்டில் சிதம்பரத்தில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கிராமம், மருதூர் என்ற கிராமம். இந்த ஊரின் கணக்கு பிள்ளையாகவும் பாடம் சொல்லித் தரும் ஆசிரியராகவும் விளங்கியவர்தான் ராமையா. இவர் மனைவி பெயர் சின்னம்மை. சின்னம்மை தம்பதியருக்கு மொத்தம் 5 குழந்தைகள். இவர்களுக்கு 5வதாக 1823 அக்டோபர் மாதம் 5 என்று ஞாயிறு மாலை 5:54 மணியளவில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு ராமலிங்கம் என பெயர் சூட்டினார்கள். வடலூரில் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் பற்பல அற்புத சித்திகளை எல்லாம் நிகழ்த்தினார்கள். விருதாச்சலம் வக்கீல் வெங்கடேசையர் என்பவர் சனிக்கிழமை இரவு புறப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வடலூர் வந்து சேர்வார். அடிகளாரின் சொற்பொழிவினை கேட்டு மகிழ்ந்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு மறுபடியும் விருதாச்சலம் செல்வது வழக்கம். விருதாச்சலத்திற்கும் வடலூருக்கும் இடையில் 3 மைல் தூரம் பயங்கரமான அடர்ந்த காடு ஒன்று இருந்தது. ஐயர் தம் மனைவியுடன் இரவு காலங்களில் வண்டியில் வரும்போது உருவம் தெரியாமல் 2 தீவர்த்திகள் முன் செல்லுமாம். இந்த பேரதிசயம் பற்பல நாட்கள் கண்ட ஐயர் அவர்கள் தாம் வகித்த உத்தியோகத்தை உதறி தள்ளிவிட்டு அடிகளிடம் பெரும் பக்தி பூண்டு வடலூரில் தம் மனைவியுடன் வந்து தங்கியிருந்து வடலூரிலேயே சமாதி அடைந்தார்கள். 100 பேருக்கு வியாதிகள் அகன்றன. பலவேருடைய வறுமையை தீர்த்தனர். அமாவாசை எனும் பெயருள்ள புலால் உண்பவரை அருள்பாவித்து சைவமாக்கினார். அன்றாடம் செலவுக்கு வருமானம் வரும் வண்ணம் அருள்பாலித்தார்கள். மீனவர்களுக்கும் அருள்பாலித்து வேறு தொழிலில் ஈடுபடி செய்தார்கள். மஞ்சக்குப்பம் கோட்டு கிராஸ்டார் அடிகளாரை தம் ஊருக்கு மாட்டு வண்டியில் அழைத்துச் சென்றார்கள். குள்ளஞ்சாவடி அருகே போதும்போது 2 திருடர்கள் வந்து வண்டியை நிறுத்தும்படி சொல்லி மிரட்டினார்கள். வண்டியோட்டியும் உடன் வந்த சேவகனும் பயந்து ஓடிச் சென்று முந்திரி தோப்பில் மறைந்து கொண்டனர். உடனே திருடர்கள் உடன் வந்து முதலியாரின் வைரமோதத்தை கலட்டி தரும்படி மிரட்டி அடிக்க தடியை உயர்த்தினார். அது கண்ட அடிகள் அவசரமோ என திருவாயும் மலர்ந்தார். தடியுண்டு தாக்கிட தடியுடன் தூக்கிய திருடர்களின் கை அப்படியே செயலிழந்து நின்றுவிட்டது. திருடர்களுக்கு அக்கணமே கண்தெரியாமல் போய்விட்டது. திருடர்கள் பயந்து அலறி மன்னிக்கும்படி தரையில் விழுந்து வணங்கி அழுது முறையிட்டனர். அடிகள் மனமிறங்கி திருடர்களுக்கு கண்பார்வை வரும்படி செய்தார்கள். தூக்கிய கையை இறக்கி அருளினார். தவறுக்கு திருடர்கள் மனவருந்தி அனைவரையும் வணங்கிச் சென்றனர். ஒரு நாள் திருவதிகை தலத்திற்கு அடிகளார் சென்றார்கள். கூட்டம் கூட்டமாக அடிகளாரை தரிசிக்க வந்தனர். ஆகவே அடிகள் தம் உருவத்தை வெவ்வேறு இடங்களில் காட்டி மக்களுக்கு தரிசனம் செய்து அளித்த அன்பர்களை மகிழ்வித்தார்கள். மக்களுடைய மனதிலே ராமலிங்க வள்ளலார் ஆனார். அவர் அருள்மணம் பல மதத்தினரும் கூடி வழிபடும் ஞானசபி உருவாக காரணமாயிற்று. வள்ளலார் ராமலிங்கனிகள் ஒரு மாபெரும் சிந்தனையாளர். நாம் எல்லா உயிர்களிடமும் அன்பாக இருக்க வேண்டும். உயிர்கொலை செய்தலும் புலால் உண்ணுதலும் கூடாது. ஜாதி மதம் குளம் என்ற வேற்றுமைகள் பார்க்க கூடாது. மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். பசித்தவர்களுக்கு உணவளித்து ஆதரிக்க வேண்டும். கொலை, கோபம், சோம்பல், பொய், பொறாமை, கடுஞ்சொற்கள் கூடாது, பதட்டப்படக்கூடாது என்பவை ராமலிங்கரின் முக்கிய கொள்கைகள். பதி, பசு, பாசம் என்ற 3 அனாதிகள் என்பதை பதி அணியில் பசு பாசம் நில்லாவே என்று நிறுவி அந்த மூலப்பதியே அருப்பெருஞ்சோதி என்று உணர்ந்த பெருமான் பசுவும் பாசமும் அந்த மூலத்தின் இயக்கமே என மக்களுக்கு உணர்த்தினார்கள். இதனால் சைவ சித்தாந்தத்தையும் அத்வத்தையும் இணைத்த பெருமையை ராமலிங்கர் அடிகளார் பெறுகிறார்கள். இந்த இணைப்பில் சிறு தெய்வ வழிபாடும் அவை சார்ந்த மூடப்பழக்க வழக்கங்களும் தானாகவே கரைகின்றன. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என அருப்பிரகாச வள்ளலார் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்ட ராமலிங்கடிகள் 5/10/1961 தோன்றினார். அவர் அதாவது 19வது நூற்றாண்டில் வறுமை என்பது சமுதாயம் பெற்ற சாபக்கேடாக கருதப்பட்டது. உலகத்தில் பலர் பசியால் வாடிய நிலையைக் கண்டு அடிகளார் உள்ளம் வருந்தினார். எல்லா உயிர்களையும் தம் உயிராகவே எண்ணினார். அவர் உயிர்களின் பசியை போக்க இயன்றளவு எல்லோரும் முன்வர வேண்டும் என்று விரும்பினார். மண்ணுலகத்தில் உயிர்கள் வருந்தும் வருத்தத்தை சிறிதேனும் கண்ணூரக் கண்டும் செவியுறக் கேட்டும் கணமும் சகிக்க மாட்டேன், பசியினால் இழைப்புற்று வீடு வீடாக சென்று இறந்தும் பசியடங்காமல் அயர்ந்தும் வாடியலோர்களைக் கண்டு உள்ளம் பதைத்தேன் என்று கூறியுள்ளார். நீடி பணிகால் வருகின்றோர் பலர் என்னேர் உறக்கண்டு மனம் துடித்தேன், கொடியவர்கள் பிற உயிர்களை கொல்ல தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன் என்று வருந்தி கூறுவது வள்ளலாரின் கருணை நெஞ்சம். அதுதான் அதனை பற்றி பாடும் பொழுது, வாடிய உயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோறும் இறந்தும் பசியாராது அயர்ந்த வெற்றரை கண்டு உள்ளம் பதைத்தேன், நீடிய வினியால் வருந்துகின்றோர் என நேர் உறக்கண்டு உள்ளம் துடித்தேன், ஈடின்மானர்களாய் ஏழைகளாய் நெஞ்சி இழைத்தவர் தமைக்கண்டே இழைத்தேன் என்று பாடுகின்றார். வாடுவது மனத்தோடு யாக்கையும் உடன்படுவதாகும். பிறருதயர்கண்டு பொருளானே உடலான உதவுவது பொதுவானது. ஆனால் தாமே அத்துயர் வடிவானதால் அவர் சிறப்பு பெற்றார். பயிரைக்கண்டபோது புலன்பொறி கரணம் யான் யாக்கை எல்லாம் ஒருங்கே வாடிய செயல் நிலைப்பட்ட நிலைதான் என்று இங்கே உணர்த்தக்கூடியதாகும். பட்டினி என்பது உடற்பிணி அன்று, உயிர்ப்பிணியாகும். பசித்து வரும் ஏழைகளுக்கு உணவளித்தலின் இன்றியமையாதமை வள்ளலார் தமது ஜீவகாணி ஒழுக்கம் என்ற ஒரே நடையில் விரிவாக எடுத்துரைக்கின்றார். பசி என்கிற நெருப்பு ஏழைகளின் தேகத்தை பற்றி எரிக்கின்ற போது அதனை ஆகாரம் தந்து அழிப்பதுதான் ஜீவகாண்யம். அதனால்தான் ஆன்மநேய உருமாப்பாட்டினை வலியுறுத்த வந்த வள்ளலார் முதலில் பசி போக்கும் பணியில் ஈடுபட்டார். இதன் காரணமாக என்னவோ வள்ளலார் ஜீவகாண்ய கொள்கையில் சின்னமாக தருமச்சாலை அதாவது அறச்சாலை ஒன்றை நிறுவ வேண்டும் என்று எண்ணினார். அன்பரிடம் அதை தெரிவித்தார். 4 திசைகளிலிருந்தும் மக்கள் வந்து உணவருந்தி செல்வதற்கு ஏற்ற இடமாக அது அமைய வேண்டும் என்று கருதி அதில் அன்னதானம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றும் எளியவர்களின் பசி நீங்க அது உதவ வேண்டும் என்றும் அவர் எண்ணினார். தருமச்சாலையை வடலூரில் நிறுவுவதென அடிகள் முடிவு செய்தார்கள். பட்டி நொழிப்பு போரின் பாசிரியாக விளங்கியது அடிகளார் நிறுவிய வடலூர் தருமச்சாலை. எளியவர்களின் கூடாரமாக திறந்தது, எளியவர்களின் பசியை மாற்றியது. வள்ளலார் வகுத்த வழிக்கு அடிப்படை உயிர் இறக்கமும் தவமும் தான். உயிர் இறக்கமாவது தன் உயிர்வோல் மண் உயிரையும் கொண்டு ஒழுகுதல் என்பது பிறர் துன்பத்தை நாம் கண்டு இறங்குவது என்பதோடு நின்றுவிடுவது அன்று. அவர்களுக்கு உற்ற துன்பத்தை நாமே அனுபவிக்கும் அளவுக்கு துன்புறும் நிகழ்ச்சியே அதுதான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்பதாகும். அது மட்டுமின்றி ஞான சபையை கட்ட ஆரம்பித்தார். வடலூரை என்பது காண அளவுடையது, எரிந்து பறந்த பெருவிளக்கு அடிகள் உதவ ஞான சிதம்பரம் என்று திருவருளால் பெயர் சுற்றினார்கள். அப்பெருவெளியில் 8 கோணமாக தாமரை மலர் போன்ற வடிவமைப்பில் ஞான சபையை கட்டினார்கள். ஞான சபை வரைபடத்தை அடிகள் தம் திருக்கரத்தினாலேயே எழுதி தந்தார்கள். கட்டட வேலைகள் தொடங்கியவுடன் அடிகள் கூட்டம் அதிகம் வரவே தருமச்சாலையை விட்டு நீங்கி வடலூருக்கு 2 மைல் தொலைவில் உள்ள மேட்டுக்குப்பம் என்ற சிறிய கிராமத்தில் தங்கினார்கள். மேட்டுக்குப்பத்தில் ஏற்கனவே இருந்து வந்த ஒரு குடிசை இல்லம் வைணவர்கள் வந்து தங்கி செல்லும் இடம். வைணவ சம்பிரதாயப்படி அந்த ஓலைக்குடில் திருமாளி என்று அழைக்கப்பட்டது. அதில் எவரும் தங்கி இருக்கவில்லை. அதை பழுதுபார்த்து அதற்கு சித்திவளாக திருமாளி என்பது புதுப்பெயர் சூட்டி அடிகள் அங்கு தங்கினார்கள். வடலூர் ஞான சபைக்காக வேண்டி சென்னையிலிருந்து 5 அடி உயர்முள்ள சீமை கண்ணாடியை வரவழைத்து அடிகள் தம்முடைய குடிசையில் ஒரு நாள் பூஜை செய்தார்கள். அதன் பின்பு சிவாச்சாரியரை வரிவித்து கண்ணாடியையும் திருவிளக்கையும் ஞான சபையில் பிரதிஷ்டை செய்யும்படி பணித்தார்கள். அவைகளுக்கு செய்ய வேண்டிய பூஜை முறைகளையும் சிவாச்சாரியாருக்கு உணர்த்தினார்கள். அதன்படியே கண்ணாடியும் திருவிளக்கும் வள்ளலார் பெருமான் கூறியபடி சத்திய ஞான சபையில் ஸ்தாபனம் செய்யப்பட்டு முறைப்படி பூஜைகள் செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமின்றி கருங்குழியில் வள்ளலார் அவர்கள் தங்கியிருந்தபோது 1865 ராமலிங்கம் சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கினார். பின் அதை சமரச வேத சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என பெயர் மாற்றம் செய்தார். அவரின் எளிய கோயில்கள் அதாவது கடவுள் ஒருவரே, உலகில் கடவுள் ஒருவரே, கடவுளை உண்மையான அன்புடன் ஒளிவடிவில் வழிபட வேண்டும், கடவுளுக்கு சிறு உருவங்கள் கிடையாது, சிறு தெய்வங்களின் பெயரால் உயிர் பலி கூடாது, மாமிச உணவை உண்ணக்கூடாது, ஜாதி மத வேறுபாடு கூடாது, பிற உயிர்களையும் தண்ணீர் போல கருத வேண்டும், பசித்த உயிர்களுக்கு உணவளித்து ஆதரிப்பதும் உயிர்களை செய்யாத பண்புமாகிய ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். ஜீவகாரண்ய ஒழுக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோள். பசித்த உயிர்களுக்கு உணவளித்து ஆதரிப்பது எல்லாவற்றிலும் மிக மேலானது என்பது உணர்ந்த ராமலிங்கம் அன்னதான சாலையை இன்று வரைக்கும் நடைபெற்று வந்திருக்கிறது ஆரம்பித்தது. சமரச சுத்த சன்மார்க்கத்தின் 10 கொள்கைகள், அதாவது உயிர்குலம் அனைத்துக்கும் இறைவன் ஒருவனே, அவன் அருளே உருவானவன், அறிவுமயமான ஜோதி நிலை அதாவது அருப்பெருஞ்சோதி, அந்த அருளே உருவான ஜோதி இறைவனை ஜோதி வடிவில் வழிபடுவதே சிறந்த இறை வழிபாடு. ஜாதி சமய மத வருண இன வேறுபாட்டை அறிவை நீக்கி மொழி வெளிப்பட்ட இனங்கள் நாடுகளுக்கிடையே ஒற்றுமை கண்டு ஆண்மநேய ஒருமைப்பாட்டை உருவாக்கி ஒன்றுபடுத்துவது. 4. உலகம் முழுவதையும் ஆண்மநேய ஒருமைப்பாட்டால் ஒன்றுபடுத்தி மனித நேயம் உருவாகும்படியும் செய்யலாம். 5. குறிக்கோள், ஆண்பெண் என்ற பாகுபாடின்றி மக்கள் எல்லோருக்கும் கல்வி அளித்தல், குறிப்பாக பெண்களுக்கு ஞானமார்க்க கல்வி உள்பட அளித்த ஞானமார்க்கத்தில் அவர்களுக்கு முழு உரிமை அளித்தல். 6. மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கு உண்டான வழிமுறைகளை கடைபிடிக்க முயற்சி செய்தல், அந்த வழிமுறைகளை பல்வேறு மொழிபேசும் மக்களுக்கு அவரவர் தாய்மொழியிலேயே மொழிபெயர்த்து அவர்களை பயிற்றுவித்தல். 7. கருணையில்லாத துன்மார்க்கர் ஆட்சி அரசியல் நடத்துவதை தடுத்து ஒழித்து அருள்வழி நெறிப்பட்ட சன்மார்க்கர் ஆட்சியை தோன்ற செய்தல். அதற்கான முயற்சிகளில் உலகில் பல நாடுகளுக்கும் உறுதுணையாக இயங்குவது, நாட்டுக்கு நாடு பகை வெறுப்பு பொறாமை இவைகளை அறவே நீக்குதல், வறுமை நிலை ஏற்படும் போது நாட்டுக்கு நாடு கைமாறு கருதாமல் உதவி செய்தல், உலக அரசு அமைத்தல், அந்தந்த நாட்டவரும் தங்கள் நாடுகளை சுதந்திரமாக ஆட்சி செய்து கொள்ளுதல், இதுபோன்ற உலகத்துக்கு மக்களுக்கு ஏற்ற கொள்கைகளை அன்றைய தினம் வள்ளல் பெருமான் அவர்கள் உலகத்திலேயே தோன்றி அவர்களுக்கு உண்டான எழுதி வைத்து விஞ்ஞானபூர்வமாக மக்களுக்கு வழிகாட்டி சென்றார்கள். இப்பொழுது நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஜீவகாரணிய ஒழுக்கம். வள்ளலாருடைய ஜீவகாரணிய ஒழுக்கத்தில் முக்கிய குறிக்கோள், பிற உயிர்களின் பசியை ஆற்றுவது ஜீவகாரணிய ஒழுக்கமானது, மனிதருக்கு முக்கிய அருளும் என்றார். அவர் ஜீவகாரணிய வழியை கடைபிடித்தும் எங்களது. 2. ஜீவகாரணியம் கடைபிடிப்பதால் வரும் நன்மையானது, சூளை நோய் குஷ்ட நோய் போன்ற தீராத வியாதிகளால் அவதிப்படும் இல்லறவாசிகள் அந்நோய்களிலிருந்து விடுபடுவார்கள் என்பது நிச்சயம். எனவே 1874 வருடம் தை மாதம் 19 நாள் புனர்வோசம் பூசம் கூடிய நன்னாளில் வள்ளலார் அனைவருக்கும் அருளாசி வழங்கினார்கள். 12 மணிக்கு சிட்டி வளாக திருமாலைக்கு திரு அறைக்குள் புகுந்தார். அவரது விருப்பப்படி அவரது பிறந்த சீடர்களான கல்பட்டு ஐயாவும் தொழுவோர் வேலாயுதும் மூடப்பட்ட அறையின் வெளிப்புறத்தை பூட்டினார்கள். அன்று முதல் வள்ளலார் உருவமாக நமது கண்களுக்கு தோன்றாமல் அருவமாக நிறைந்து அருப்பெருஞ்சோதியாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இன்றைய காலகட்டத்தினுடைய உண்மை நிலை. இதைத்தான் இன்று உலகம் பூராவும் வள்ளலாருடைய சமாதான கொடியானது பரப்பதற்கான முயற்சியிலே அந்தந்த மகான்கள் தோன்றும்போது மக்களுக்காக எடுத்துரைக்கின்றார்கள். அதை நாம் பின்பற்றுகின்றோமா என்பதுதான் முதல் கேள்வி. அது செய்திருந்தால் இன்றைய உலகம் எங்கேயோ போய்கொண்டிருக்கும், அதற்கு வேறு மார்க்கமில்லை. அதான் வள்ளலாருடைய திருவுருப்பா மணிமாலையெல்லாம் பாடி வைத்தார்கள். அதாவது அவர் பாடிய பாட்டை பாருங்கள், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார்னு பாருங்கள். ஈயென பறந்தேன் எறும்பன உழன்றேன், எட்டியே என மிக தலைத்தேன், பேயென சுழன்றேன் பித்தனே என வாய பிதற்றோடும் ஊர்தோறும் பெயர்ந்தேன், ஊர்தோறும் நடந்து சென்றேன், உனையே நம்பினேன் கைவிடையல் என்னையே என்று எவ்வளவு மனம் உறங்கி ராமலிங்க சுவாமிகள் பாடியுள்ளார் என்பதை இன்றைய காலத்து ஒவ்வொரு மனிதர்களும் தெரிந்து கொள்ளலாம். எனவே அவர்களுடைய வழியை நாம் பின்பற்றி நடப்போம் என அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கனை அருப்பெருஞ்சோதி என எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
வாழ்வுக்கு வழிவகுத்த வள்ளல் ராமலிங்க அடிகளார் வாழ்வியல் கருத்துக்களை வழங்கியவர் லிங்கம் சின்னசாமி அவர்கள். அன்பு நேயர்களே, பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்கள், கடிதம் எழுதுங்கள். அஞ்சல் முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. தொலைபேசி எண் 0422-243-1055. மின்னஞ்சல் முகவரி: dee@tnau.ac.in. நிகழ்ச்சிகளை கேட்பதோடு உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எடுத்துச் சொல்லுங்கள். இது நம் சமுதாய வானொலி. கருத்துக்களை தெரிவிப்பதோடு நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். சமுதாயத்தின் மேம்பாட்டில் உங்கள் பங்களிப்பை முன்னிறுத்துங்கள், மேம்படுத்துங்கள். 107.4 எப்பவும் இதை கேளுங்கள்.